இத்தனை ஜீவனை ஜீவலோகனை மூர்த்தியை முதல் ஆய ஒருவனை தித்தனை ஜீவனை சிவலோகனை மூர்த்தியை முதல் ஆய ஒருவனை பார்த்தனு கருள் செய்தது தம்பல கூத்தனை கொடியேன் மறந்து உயிவனோ பார்வதீபதை அருளுடிவாய கடம்பவனேசருடைய பெருங்கருணையினாலே காஞ்சி புராணத்திலே இன்று புராண வரலாற்று படலம் என்கின்ற முறையிலே நைமிஷாரண்யை சிறப்பு சொல்லுகிறார். நைமிஷாரண்யம் என்பது எல்லா புராணங்களிலும் முதலிலே வரும். என்ன காரணம் என்று கேட்டால், இந்த முனிவர்கள் எல்லாம் இருந்த தவம் பண்ணிய இடம். அந்த தவம் பண்ணிய இடத்துல சூத முனிவர் எழுந்தருள் இருந்து அந்த நைமிஷாரண்யத்து முனிவர்களுக்கு சிவபெருமானுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லுவதாக வந்தது தான் புராணங்களே. சூத முனிவர் வியாச முனிவருடைய மாணாக்கர்களிலே ஒருவர், சிறப்பான மாணாக்கர். வியாச முனிவருடைய மாணாக்கர் நால்வரிலே இவர் ரொம்ப சிறப்பான முனிவர். ஆறு சூத முனிவர் குருநாதன் சொன்னதை அப்படியே மனசில் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டவர். வியாசர் சொன்னதை டேப்பு மாதிரி பதிவு பண்ணி வச்சுக்கிட்டார். அதனால சூத முனிவர் மிக சிறந்தவர். அவர் நைமிஷாரண்யத்தில் பல முனிவர்களிருந்து பரமதேவனிடத்திலே சென்று நாங்கள் இருந்து தவம் செய்வதற்கு ஒரு நல்ல இடத்தை சொல்ல வேணும் என்று கேட்க, அவர் வந்து தருப்பைய சக்கரமாக ஆக்கி அந்த சக்கரத்தை உருட்டி விட, இந்த சக்கரம் எந்த இடத்துல போய் நிற்கிறதோ அந்த இடம்தான் உங்களுக்கு தவம் பண்ணுவதற்கு தகுதியான இடம், அங்கே இருந்து தவத்தை செய்யுங்கள் என்று அருளி செய்தார். அதேபோல் அந்த சக்கரம் போய் நின்ற இடம் தான் நேமிவனம்ங்கிறது, அதை நைமிஷாரண்யம்னு சொல்கிறது. அது இமயமலைச்சாரல் தான், அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு இன்னும் சரியாக தெரியலை. அதனாலே அப்படிப்பட்ட அந்த நைமிஷாரண்யத்தில் முனிவர்கள் பல காலம் இருந்து தவத்தை செய்ய, எல்லாம் அந்த புராணங்கள்லாம் அங்கேருந்து வந்தது, இமயமலை தான் வடநாடு தான். ஆகவே அப்படி தவத்தை செய்து கொண்டிருக்கும் காலத்தில் அந்த தவத்தினுடைய புண்ணியத்தினாலே சூத முனிவர் எழுந்தருளினார். அப்படி சூத முனிவர் எழுந்தருள அவரை பூசித்து அவரிடத்துல அதால சிவபெருமானுடைய பெருமைகள், கோயில் பெருமைகள், சிவபெருமான் செய்த அற்புத செல்வங்களை எல்லாம் சூத முனிவர் சொல்ல நைமிஷாரண்யத்தில் இருந்த முனிவர்கள் எல்லாம் கேட்டதாக வரலாறு. அப்படி சொன்ன புராணங்கள் 18, அவர் சொன்ன புராணங்கள் வடமுடியில 18. அந்த 18 புராணங்கள்ல ஒவ்வொரு புராணங்களிலும் பல புராணங்கள் இருந்தன. அதுல ஸ்காந்தம் என்கிறதான் மிகப்பெரியது. அந்த காந்தத்தில் தான் கந்த புராணம் வர்றது, இந்த புராணம் வர்றது, இன்னும் பல புராணங்கள் எல்லாம் வருது. அதில் 6 சங்கீதைகள், அதில் ஒரு சங்கீதை தான் இந்த புராணம். அதே மாதிரி அந்த கந்த புராணமும் இப்படி அந்த நைமிஷாரண்யத்தில் தான் இந்த சூத முனிவர் எழுந்தருளி இருந்து அந்த முனிவர்களுக்கு புராணம் சொன்னது. ஆகையினாலே அந்த புராண வரலாறு எப்படிப்பட்டது என்பதை பற்றி இந்த ஆசிரியர் விரிக்கிறார். முதல்ல அந்த வனத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிறார். அந்த வனத்தினுடைய சிறப்பை பற்றி ஒரு 7 பாடல் பாடுகிறார். அது எப்படி பாடுறாருன்னா, வேள்வி செய்வதற்கு வேண்டிய பொருள். வேள்வி தான் முக்கியம் அவர்களுக்கு. வேள்வி என்றால் யாகம், யாகம்தான் அவர்களுக்கு முக்கியம். அதனால் பூஷை யாகம், சிவபூஷையும் சிவயாகம் அதுதான் அவர்களுக்கு முக்கியமானது. அப்படிப்பட்ட அந்த சிவபூஷை யாகம் செய்வதற்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் அந்த வனம் கொடுக்கறது. வனத்தில் இருக்கும்போது சமித்துகள் தாராளமாக கிடைக்கும். வனத்தில் இருக்கும்போது சமித்து குச்சிகள் தாராளமாக கிடைக்கும். அதற்கு மேலே பால் மாடு, ஆளுக்கு 2 மாடு சரிச்சு மாடுலாம் வாங்கி வச்சுக்கிட்டான், அது கறந்துக்கிட்டு இருக்குது. அதற்கு மேலே மற்ற பொருள்கள், பத்திர புத்தம் முதலானதெல்லாம் அவர்களுக்கு வேண்டியவாறு கிடைக்கிறது. இப்படி பல வகையான வசதிகளுங்க கிடைக்கிறது. வேற தொந்தரவுகள் அதிகமாக இல்லை. நகரத்தில் இருக்கிற தொந்தரவு வனத்தில் இருக்காது. வனத்தில் புலி கரடி சிங்கங்கள்லாம் அந்த தவ முனிவர்களை கண்டு அஞ்சு ஓடி போய்விடும். தவ முனிவர்களை கண்டு அவைகள் பயந்து ஓடி போய்விடும். ஆகையினால அவர்களுக்கு அந்த வனம் தவம் செய்வதற்கு அந்த இடம் தகுதியாக, யோகியதையாக, வசதியாக இருந்தது. அதை எப்படி சொல்கிறாருன்னா, மிடல்கெடு தவத்தூர், மிடல்கெடு தவத்தூர் என்றால் ஆற்றல் மிகுந்த தவமுடையவர்கள். தவம் செய்வதற்கு ஆற்றல் வேணும், தவம் செய்வதற்கு ஆற்றல் வேணும். ஆற்றல் இல்லாதவன் தவம் செய்ய முடியாது. பசியை பொறுத்து கொள்ள வேணும், மற்ற உபாதைகளையும் பொறுத்து கொள்ள வேணும். அதற்கு மேலே அந்த தவத்தில் உறுதியாயிருந்து தவத்தை கெடுக்க வர்றதுக்காக கெடுப்பதற்காக வருகின்ற அதனால பல வகையான சத்துருக்கள் இருந்து பல வகையான இடைஞ்சல் இருந்து அவன் எல்லாம் சமாளித்து தவத்தை செய்யணும், அதுக்கு ஆற்றல் வேணும். தருவனத்துள் யான் இயற்றும் தவ வேள்விக்கு இடையூறா, தருவனத்துள் யான் இயற்றும் தவ வேள்விக்கு இடையூறா. தவங்கள் செய்வோர் விறுவரச் சென்று அடை காம வெகுளியன நிறுதர் இடை விளக்கா வண்ணம் சிறுமுகத்து காத்தியன நெஞ்சிறுவர் நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனைத்தின் திடுதி என உயிரிறக்கும் கொடுங்கூற்றின் உழைய சொன்னான் என்பது கம்பராமாயணம். விசுவாமித்திரர் கேட்கிறாரு, நான் யாகம் செய்கிறேன். அந்த யாகத்துக்கு தவஞ்சியவர்களுக்கு காமம் விகுளி மயக்கமாகிய குற்றங்கள் வந்து அவருடைய தவத்தை கெடுப்பது போல நான் செய்கின்ற யாகத்தை வந்து ராட்சசர்கள் கெடுக்கிறார்கள். அதனாலே அந்த ராட்சசர்களை சங்கரித்து நான் யாகம் செய்வதற்கு ஒத்தாசை பண்ண வேணும், உதவி பண்ண வேணும். அதனாலே உன்னுடைய புத்திரன் நால்வரில் அந்த கருப்பாக இருக்கிற ராமனை கொடுன்னு கேட்டானா, யமன் கேட்கறது போல கேட்டான்னார். யாரு விசுவாமித்திரர்? நால்வரின் கரிய செம்மல் ஒருவனை தந்துடுது என கேட்ட போது இவனுடைய இந்த தசரதனுடைய உள்ளத்தை வந்து அந்த ஒரு வார்த்தையில சொல்றாரு. தசரதனுடைய உள்ள எப்படி இருக்கிறா, ராமன் பிரிஞ்சா தனக்கு உசுறு போயிடும் அந்த அளவுக்கு இருக்கிறான், அவன் மேல பாச வச்சிருக்கிறான். அத்தனை உயிர் இறக்கும் கொடுங்கூற்றின் உழைய சொன்னான். யமனே நேர்ல வந்து உன் உசுரை கொடுறா அப்படின்னு கேட்டா என்னமா இருக்குமோ, அது போல இந்த விசுவாமித்திரன் கேட்டான். ஏதா யமனே வந்துட்ட உசுரை கொடுறா அப்படின்னு கேட்டா மார்க்கண்டன் கேட்டா போல கேட்டான். அதனால சொல்றார், தருவனத்துள் யான் இயற்றும் தவ வேள்விக்கு இடையூறா. தவத்துக்கு இடையூறு எல்லாக்கும் உண்டு. இப்ப நம்ம செய்த தவத்துக்கு எவ்வளவோ இடையூறுகள் இருக்கிறது, கொஞ்சம் இல்லை. சுற்றத்தாரில் இருந்து, உடம்புல இருந்து, இன்னும் மற்ற செயல்கள் இருந்து எத்தனை எத்தனையோ தொந்தரவுகள்லாம் இருக்கு. அத்தனையும் சமார்த்தியமா சமாளிச்சு தான் செய்தாகும், இல்லைன்னா விட்டுமுடியாக இருக்கும். அதனால தருவனத்துள் யானை இயற்றும் தவ வெள்ளிக்கு இடையூறா. தவங்கள் செய்வோர் விறுவரச் சென்று அடை காம விகுளி என நிறுதர் காமம் விகுளி மயக்க இவை மூன்றின் நாமம் கடக்கடன் நோய் என்பது திருக்குறள். அதனாலே இப்படி உட்பகை, புறப்பகை, புறப்பகை, அகப்பகை, இந்த இரண்டு பகைகளையும் வெல்ல வேணும். அதுக்கு ஆற்றல் வேணும். அந்த ஆற்றல் தான் மிடல்ங்கிற மிடல்னா வலிமை. மிடல்கெழு தவத்தோர் வேள்வி செய்வனைக்கு வேண்டிய வேண்டிய அங்கு உதவ. அங்கு வந்து காமதேன்னு பால் கொடுத்துட்டு போகுதான் வேள்விக்கு. வேள்விக்கு தேவலோகத்து காமதேனையே வந்து நேரா பால், தயிர், நெய் எல்லாம் கொடுத்துட்டு போகுது. அப்புறம் என்ன வேணும்? கடவுளான் பயிலும் காட்சியால் அவியும் கைகோள காமதேனு வேண்டிய வேண்டியதெல்லாம் கொடுக்க. அதற்கு மேல் அந்த யாகத்தை செய்கிறார்கள். யாகத்திலே அவிப்பாகம் கொடுக்கிறார் அல்லவா, ஓம் பிரமணேன் சுவாகா, ஓம் விஷ்ணுவே சுவாகா, ஓம் ருத்ராய சுவாகா, ஓம் இந்திராய சுவாகா, ஓம் அக்னியே சுவாகா, ஓம் வாயுவே சுவாகா, வருணாய சுவாகன்னு கொடுக்குறாங்களா. இதை வந்து இப்போ நம்ம கொடுக்குற அவன் வாங்கிட்டு போகிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்க வந்து வாங்கிட்டா போனேன் நேரில் இல்லை, அங்கே நேராக வந்து வாங்கிட்டு போகிறானா. யாகத்தையும் கொடு செய்யறதுக்கு காமதேனு வந்து பால் கொடுக்குது, இந்த அவிப்பாகத்தையும் நேராக வந்து கொடுன்னு வாங்கிட்டு போகிறானா. கடவுளான் பயிலும் காட்சியால் அவியும் கைக்கொள துதைந்த வானவரால் காமதேனு இருக்குதா, அது அது கொடுக்குதா, தேவர்கள் வாங்கறத வாங்கிட்டு போறான், கொடுக்கறத கொடுக்குது, வாங்கறது வாங்கிட்டு போறான். துதைந்த வானவரால் தொடர் ஒரு ஓம புகை தளி சுரும்பர் உளர்தரா பன்மலர் புலிலால். அதனாலே அங்கே அந்த சோலைகளிலே வந்து ஓம புகைகள் சென்று அதற்கு மேலே சுரும்பு என்கின்ற வண்டுகள் எல்லாம் வந்து தொந்தரவு பண்ணாமல் ஓட்டுகிறதா. பல மலர்கள் இருக்கின்ற சோலைகள் இருக்கிறது. அடதரும் காமர் கற்பக வனமே ஆயது நைமிஷாரண்யம். அதனால இப்போ கற்பக விருட்சம் போல இருந்து பூக்கள் இருக்கிறது, காமதன் இருக்கிறது, தேவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா அது என்ன சொல்றது? கற்பக வனம் தான் தேவலோகம்தான். காமதேனும் இருக்குது, தேவர்களும் இருக்கிறார்கள், கற்பக விருட்சமும் இருக்குது அப்படின்னா அது தேவலோகம் தான் அப்படின்றார். முதல்ல தாதவள் கடுக்கன் அருந்தொடை மிளச்சும் தம்பிரான் அடியலாதும் அடியலாது உணரா மாதவர் ஏற்ற மகவினைச்சதை இப்ப வரு கந்தருந்த ஈத்தியர். இதிலே அந்த செய்த குறித்து சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, சிவபெருமானுடைய திருவடியை தவிர வேறு ஒன்றையும் உணராதவர்களாகிய மாதவர்கள். மாதவர்கள் என்று சொன்னால் உயர்ந்த தவத்தை உடையவர், தவம் உடையவர்கள்,
மாதவர் என்ற உயர்ந்த தவத்தை பெரிய தவத்தை உடையவர்கள் அவர்களுக்கு மாதவர்கள். மாதவரை பிரியானே என்பது திருப்புகள். அதனால அப்படி மாதவம் உடையவர்களாகிய அந்த முனிவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், சிவபெருமான் திருவடியை தவிர வேற ஒன்றையும் உணர மாட்டார்களாம். கல்லால் நீழல் அல்லா தேவை, நல்லார் வேணார் அல்லுவோம் நாமே, கொன்றை சூடி நின்ற தேவை அன்றி ஒன்று நன்றிடுவோமே. ஞான சம்பந்தர் தேவாரம், சிவபெருமான் திருவடியை தவிர வேற தெய்வங்களை கும்பிட மாட்டாங்களாம். கம்பாரா வரிவண்டு மணனார மலரும் மதுமலனர் கொன்றாயான் அடியாளார் பேனா எம்பிரான் சம்பந்தர் அடியார். இந்த சாமியும் கும்பிட்டு இந்த பாட்டையும் படிச்சு விட்டு வேற சாமி எல்லாம் கும்பிடுறேன், அதான் நினைச்சா குபீர் குபீருங்க. இந்த பாட்டையும் படிச்சுக்கிறேன், தீட்சையும் வாங்கிக்கிறேன், தேவாரத்தையும் படிச்சுக்கிறேன், அப்புறம் போய் காளி மாரி கற்பனை சாமியும் கும்பிடுக்கிறேன், ஆஞ்சநேயரையும் கும்பிடுறேன். அதான் ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இப்ப நம்ம நாயன்மாரில் எங்கேயாவது காளி கோயிலும் மாரி கோயிலும் போனாங்கன்னு கதை வரலாறு இருக்குது, இருக்குதா தேவாரத்தில் இருக்குதா? இப்போ ஞான பெரிய புராணத்தை எடுத்து பாருங்க, ஞான சம்பந்தர் எத்தனை தளத்துக்கு போனாரு, எங்கேயாவது ஒரு ஊரில் காளி கோயிலுக்கு போனார்ன்னு இருக்குதா? அப்பர் சுவாமி இந்த ஊருக்கு வந்துருக்கிறாரியா, இந்த ஊருக்கு வந்துருக்கிறாரு, இங்கே கடம்பூரில் பாடியிருக்காரு, அந்த பேராளம்மன் கோயிலில் பாடினாரா, மாரியம்மன் கோயிலில் பாடினாரா, பொனாரி கோயிலில் பாடினாரா, பாடியிருக்காரா, போயிருக்கிறாரா? என்ன அவங்கள விட நீ அந்த சாமி கும்பிட்டு பலன் பெற்று விட போற? இப்போ சுந்தரரை விட நீ பலன் பெற்று விடுவாயா? அதனால கும்பிட்டா ஒரே சாமியை கும்பிடணும், அது உயர்ந்த சாமியாக கும்பிடணும். அதான் கிடைச்சிருக்குது இல்லை, அதை விட்டுட்டு அங்கே இங்கேயும் சுற்றிட்டு அலையாது. சுற்றிட்டு அலைஞ்சினா உன்னுடைய பக்தி செதஞ்சு போகும், அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அந்த அன்பு கெட்டுக்கும். ஒரே வாய்க்காலில் நேராக நீர் போகணும், அது எங்கே போகணும், நெல் வயலுக்கே போகும், புல்லுக்கும் முள்ளுக்கும் போகப்படாது. அதைத்தான் இங்கே சொல்கிறாரு, தாதவள் கடுக்கை நருந்தொடை மெலச்சும். அதையால தாதவள் கடுக்கைன்னு சொன்னால் கொன்றை மாலை, அந்த மாலையை அணிந்திருப்பவனாகிய தம்பிரான் சிவருமான் அடியலாது உணரா, அடியளது உணரா, சிவருமான் திருவடியை தவிர வேற ஒன்றையும் உணராது. அந்த ஞானசம்பந்தர் அவதாரத்தில் சொல்லும் போது சொல்றாரு, மரபிரண்டும் ஜெய்வநெறி வழிவந்த கேண்மையனார் யார், அப்பா வழியையும் செய்வ வழி அம்மா வழியும் செய்வநெறி, அவங்களும் ஜீவனை கும்பிட்றவங்க இவங்களும் அப்படி கும்பிட்றவன் சம்பந்தம் பண்ணிக்கிட்டான்னா நல்லா இருக்கும். இவன் காளி கோயில் பூசாரி, அவன் சிவன் கோயில் பூசாரின்னா என்னமா இருக்கும், அதை கேட்க வேண்டியதில்லை, வேதனையா இருக்கும். அவன் காளி கோயில் பூசைக்கு வரலன்னு சொன்னா சம்பந்தி மேல கோவிச்சுக்குவான், விளக்குதா? இவனுக்காக அதை விடுறதா, அவனுக்காக இவன் விடுறதா? அதேதான், அதனாலதான் சொல்றாரு, மரபிரண்டும் செய்வ நெறி. அப்படின்னா அந்த வழியில வந்த தவமும் இந்த வழியில வந்த தவமும் சேர்ந்துக்குதான் ஞான சம்பந்தருக்கு. தாய் வழியில வந்த சொத்தும் தந்த வழியில வந்த சொத்தும் சேருவது போல, தாய் வழியில வந்த தவமும் தந்த வழியில வந்த தவமும் ரெண்டும் சேருது. யாருக்கு? அப்படி இருந்து பிள்ளை பார்த்தா என்னமா இருக்கும். மரபு ரெண்டும் செய்வ நெறி வழிவந்த கேண்மையினார், அவங்க பரம்பரையா தொடர்புள்ள சொந்தம். அரவணிந்த, இரண்டாவது வரிய நல்லா கவனிங்க, அரவணிந்த சடைமுடியார், அரவணிந்த சடை அடியாளால் அறியாது, சிவருமான் திருவடியை தவிர வேற தெரியாதான். அப்படின்னா விவரம் தெரியாதவர்கள் அர்த்தம். ஒரே சாமி கும்பிட்டு கிடக்குறான், வேற சாமி தெரியல அர்த்தம். குடுத்தலதான் தெரியும் திருச்சி தெரியாதுன்னு சொன்னா நான் சொல்றேன் பாரு, குடுத்தலதான் தெரியும் திருச்சிக்கு போய் பழக்கம் இல்லையா, அப்ப விவரம் தெரியாதவனு தானே அர்த்தம். அப்படி இல்ல, அப்படி இல்ல, சிவரை தவிர வேற எவரும் தெரியாது. நீ சிவனை வணங்கினாயானால் சிவன் வணக்கத்துக்குள்ள எல்லா தெய்வங்களுக்கும் வணக்கம் சேர்ந்துது. எல்லாரையும் வணங்கி சிவனை வணங்கவில்லையானால் அந்த வணக்கம் கெடுதலாக போய் சக்கன் யாகம் பண்ண மாதிரி ஆகி போகுது. தக்க யாகம் பண்ணிடத்துக்கு போனோம், அரிகலம் கனகலம் தக்க யாகம் பண்ணிடத்துக்கு போனோம், அந்த ஹரித்துவாரில். அதனால அவனுக்கு என்ன கிடைச்சது, தலை கூட்டுத்தலை போய் கொடிய தக்கன் வேள்வியில் ஆட்டுத்தலையாகையால் என்பது அருணகிரியன் தாதி. அதையினாலே அப்படி சிவபூஷைக்குள்ள எல்லா தெய்வங்களுக்கும் அதில் வழிபாடு வந்து விடுகிறது, எல்லா தெய்வங்களும் மகிழ்கிறார்கள். அதனாலதான் வந்து சிவ வழிபாடு மிக உயர்ந்தது. அதனாலே சிவனை தவிர வேறொன்றையும் உணராதவர்களாம் அந்த மாதவர்கள். மகவினை சிதைப்ப அந்த அவர்கள் செய்கின்ற யாகத்தை சிதைப்பதற்காக வருகரும் தைத்தியர், அதனாலே அந்த யாகத்தை சிதைக்க அசுரர்கள் வருவது போல. அந்தன் மறை வேள்வி காவற்கார திருப்புகள், ஆமா அந்தன் மறை வேள்வி காவற்கார, வேள்வியை தடுப்பதற்காக அசுரர்களும், அந்த அசுரர்களை கெடுப்பதற்காக முருகன், வேள்வியை தடுப்பதற்காக அசுரர்கள் வருவார்கள், அந்த அசுரர்களை வந்து வெல்லுவதற்காக கொல்லுவதற்காக முருகன் வருவானா, முருகன் வேள்விக்கு காவற்காரன், வேள்விக்கு அந்தன் மறை வேள்வி காவற்கார, செந்தமிழ் சொல் பாவின் மாலைக்காரன். செந்தவிழாலை ஆக்கிய பாமாலையை மாலையாக போட்டிருக்கிறான், பாடலை மாலையாக நின்றிருக்கிறான். ஆகையினாலே அப்படி அந்த தைத்தியர் அவர்தம் காது வெஞ்சாவ வலிக்கு உடைந்தோடும் காட்சியே கடுக்கும் மகத்தி மீதையர்ந்த அண்ட சுவர்த்தலை உறிஞ்ச விசும்படும் அரும்புகைப்படலை. இந்த வெளியிலே வருகின்ற புகையானது எப்படி இருக்கிறது என்று கேட்டால், அந்த வேள்வியை கெடுக்க தடுக்க வருகின்ற அசுரர்களை ஓட்டுவதற்காக செல்லுகின்ற சாபத்தை போல இருக்கிறதா. முனிவர்கள் இருக்கின்ற சாபம், முனிவர்கள் அந்த தைத்தியர்களை இடுகின்ற சாபம் எப்போ சாபத்தை போல அந்த புகை செல்லுகிறது மேலேங்கிறார். அந்த புகையினாலே அசுரர்கள் வராமல் ஓடுகிறார்களாம். அதற்கு மேல சூரியன் வந்து அந்த அவிப்பாகத்தை ஏற்பதற்காக வருகிறான. அந்த சோலைகள் எல்லாம் ஒதுக்கிக்கிட்டு உள்ளே வந்து தன்னுடைய கரத்தினாலே ஒதுக்கிக்கிட்டு வந்து அந்த அவிப்பாகத்தை வாங்கி கொண்டு செல்லுகிறானான் சூரியன். சோலைகளில் சூரியனுடைய கதிர்கள் கீழே வருதல்லவா, அது சில இடங்களில் வரும் சில இடங்களில் வராதல்லவா, அது சில இடங்களில் வர்றது அவனுடைய கதிர்களால் கைகளை ஒதுக்குறானா, அந்த 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 சோலைகளை ஒதுக்குறானா, ஒதுக்கிக்கிட்டு வந்து வாங்கிட்டு போறானா. அதற்கு மேலே சிறகர் வண்டிமரும் வட்டவாய்க்கமல செழும்பு கூட்டு அரசு விற்றிருக்கும் மறைமுதற் கிழவன் முனிவரர் வேண்ட வளைத்தனன் விடுத்த புல் நேமி இரவுறாதென்று ஆயிடை உறைவது எனக்குவின் காட்டிடுந்தேத்தி அரைதரச் செறிந்து நரவ ஊற்றெடுக்க அரும்பரல் மதுவிரால் வளையம். அதனால அந்த சோலைகளிலே நிறைய தேன்கூடுகள் இருக்கிறது, வட்ட வட்டமா வட்ட வட்டமா வட்ட வட்டமாக கட்டியிருக்கு. இப்படி தேன்கூடுகள் கட்டி இருப்பதை பார்த்தா எது போல இருக்குதுன்னா, பரமதேவன் அந்த தர்ப்பப்புல சக்கரமாக்கி விட்டார் அல்லவா, அந்த சக்கரங்கள் இன்னும் இருக்குது அங்கு என்று காட்டுவது போல சக்கரம் போல அந்த தேன்கூடுகள் இருக்குதுங்கிறார். அதற்கு மேல விரும்பிய விடவன் தாங்கு தோற்றத்தால் தோற்றத்தால் விளங்கெறி உருவி நீர் பூத்த வரும்பணி கொண்ட காட்சியால் பெரிய வரையவன் இருந்தவராக இரும்பு உய்ய கோடலால் யாரும் ஏத்திடும் பெற்றியால் உலவா பெரும்பயர் கையில கடவுளே போலும் பிறங்கொடி நைமிஷக்கானம். இந்த நைமிஷக்கானம் எப்படி இருக்கிறதுன்னா, இடமும் தங்கி இருக்கிறது, இடமும் தங்கி இருக்கிறது, அதற்கு மேல எரி உருவத்தினிலே பூத்த நல்ல மலர்கள் இருக்கிறது, நெருப்பு போன்ற நிறமுடைய மலர்கள் அங்கு இருக்கிறது. அதற்கு மேல வந்து பெரிய பெரிய வரை அவன் இருத்தலால், அதையாலே பெரிய வரையிலே சிவபெருமான் இருக்கிறாரா, இங்க பெரிய பெரியவர்கள் இருக்கிறார்களாம். பெரிய வரையிலே, பெரிய வரையன்னா கைலாயமலை, அதுல சிவபெருமான் இருக்கிறாரு, இங்க பெரியவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருப்பதனாலையும் அந்த நெருப்பு பூது நெருப்பு போன்ற மலர்கள் இருப்பதினாலும் அதற்கு மேல இரும்பு உய்ய கோடலால் அவர்களை வணங்குகின்றவர்களை எல்லாம் அவர்கள் உய்ய வழிகாட்டுவதனாலும், இந்த பெரியவர்களை வணங்குகின்றவர்களை அவர்கள் உய்ய வழிகாட்டுவதனாலும், அதற்கு மேல எல்லாரும் ஏத்துகின்ற தன்மையினாலும், எல்லாரும் அந்த முனிவர்களை ஏத்துகின்ற தன்மையினாலும் பெரும்பெயர் கையிலை கடவுளே போலும் பரங்குடின் ஐமிஷக்கானம், எல்லாரும் ஏத்துவதனாலையும் பெரியவர்கள் இருப்பதினாலும் அதற்கு மேலே வந்து நெருப்பு போன்ற மலர்கள் இருக்கின்ற காரணத்தினாலும் அந்த வனமானது சிவபெருமானை போலவே இருக்குதுங்கிறார். அதற்கு மேல அந்த வனம் திருமாலை போல இருக்குதுங்கிறாரு, திருமாலை போல அந்த வனம் இருக்குதுங்கிறாரு. திருமால் உந்தியிலே பரமன் வந்தானா, பரமன் வந்தானா, அதற்கு மேலே வந்து அங்க நேமி போய் சேர்ந்துதா, நேமி போய் சேர்ந்துதா, அதற்கு மேலே வந்து அவர்களுக்கு அமுதம் கொடுத்தார், தேவர்களுக்கு அமுதம் கொடுத்தாரா, இந்த வனமும் இந்த முனிவர்களுக்கெல்லாம் அமுதம் கொடுக்குது. அதற்கு மேல பூ மனம் பெறுது, பூ மனம் பெறுகிறதா, அதற்கு மேல புகை எழுந்து எல்லாம் கருப்பா தெரியுது, கருப்பா தெரியுது, கருப்பா இருக்கிறதுனால சக்கர் இருக்கிறதுனால பெருமன் உந்தியிலே வளைத்து உந்தி தள்ளியபடினாலே, அப்படி உந்தி தள்ளியபடினாலே உந்தியிலிருந்து வந்தபடினாலே, இல்ல உந்தியிலிருந்து வந்தார், திருமாலுடைய உந்தியிலிருந்து வந்தார், உந்தி தள்ளியபடினாலே சக்கரம் இருப்பதினாலே அதற்கு மேல தேவர்களுக்கு அமுதம் கொடுத்தது போல முனிவர்களுக்கு அமுதம் கொடுக்கிறபடியினாலும் அதற்கு மேல கருநிற புகை அந்த சோலையை சூழ்ந்து அழகாக இருப்பதினாலும் இப்படி எல்லாம் இருப்பதினாலே திருமாலை போல மகாவிஷ்ணுவை போல அந்த வனம் வழங்குகிறதுங்கிறார். திசைமுகன் உந்தி உற வலை நேவி சேர்ந்திடும் கொள்கையால் என்று அசவில் வானவர்க்கு பொறை அவி அமுழ்த அளித்தலார் பூ மணம்பரலால் வசைதபு காட்சி கருநிற கருவி மலைமுகள் மலைமுகில் மேனி வந்து அழகாய் இசதலார் சார்ங்க ஏந்தியோ நிகர்க்கு இணையலா நைமிஷ காடு. அதற்கு மேல அந்த வனத்துல நால்வாய்கள் இருக்கிறது, நால்வாய் இருக்கிறது. நால்வாய்னா புரியுதா? நால்வாய்ன்னு என்னப்பா? யானை. நால்வாய் என்ற யானை இருப்பதனாலும் அதற்கு மேல முன்னூல் அணிந்த முனிவர்கள் இருப்பதினாலும் அவர்கள் வாக்கில வேதங்கள் முழங்குவதினாலும் தாமரை மேலே அந்த பரமன் இருப்பது போல அவர்கள் இதய தாமரையில சௌர்மான வைத்திருப்பதினாலும் இப்படி பல வகையாலும் பரமதேவனை போல அந்த வனம் இருக்குதுன்னாரு. பரமதேவனுக்கு நாலு வாய் இல்ல, பரமதேவனுக்கு எத்தனை வாய்? பரமதேவனுக்கு நாலு வாய், யானைக்கு நாலு வாய். நாலு வாய்னா தொங்குகின்ற வாய், நான்ற வாயும் நாலு இருப்பையும் நான்ற வாய் நாலு வாய் தூங்குகின்ற வாய். நாலு வாய்னா யானே, நான்ற வாய்னா யானே, நாலு வாய்னா நான்கு வாய். யாரு? பரமதேவனுக்கு. அவன் என்னத்தை பாடுவான்? வேதத்தை பாடுவான். அங்க இருக்கிற முனிவரோடு வேதத்தை பாடுறான். அதனால அது பரமதேவனை போல அந்த வனம் இருக்கிறதுங்கிறாரு. இப்படிப்பட்ட வனம் நூறு ஏழு வாட்ல அந்த வனத்தை பத்தி சிறப்பை எல்லாம் சொல்லி மேலே அந்த வனத்திலே வந்த வனத்தில இருந்த முனிவர் கூட்டத்தை பத்தி சொல்றார். வனத்தில் இருந்த முனிவர் கூட்டத்தை பத்தி சொல்றார். எங்க வனமகளிர் அறுவர் முலை நுகரும் ஒரு முககோபன சரணமன அருள்வாடி ஆடிமக மொழி உணர அழுது தொழுது உருகும் அவர் விழி அருவி முழுகுவது அருணகிரிநாதர். முருகசர வனமகளிர் அறுவர் முலை நுகரும் ஒரு முககுமர சரணமன அருள்வாடி ஆடிமிக மொழி குளர அழுது தொழுது உருகும் அவர் வெளியே அருவி முழுவது. இந்த கண்ணீரில் முருகன் ஸ்நானம் பண்றானா? இப்படிப்பட்ட பக்தருடைய கண்ணீர்ல முருகன் குளிக்கிறானா? கண்ணீர் பேசுறேன். முனிவர் கூட்டம் ஏயாலே முனிவர்கள் யார் என்று கேட்டால் முனிவை முனிபவர்கள், முனிவை முனிபவர் அவர்களுக்கு முனிவர்கள். அது என்னது? முனிவுன்னா என்ன? முனிதல் என்ன? சினத்தை நிந்தனை செய்யும் முனி வரதோட மகிழ்வோனே. யாரு கோபத்தை கோபிக்கின்றார்களோ அவர்களுக்கு முனிவர்கள் பேர். யாரு கோபத்தை சொந்தமாக வைத்திருக்கிறானோ அவனுக்கு அசுரன் பேர். கோபத்தை யாரு சொந்தமாக வைத்திருக்கிறாரோ அவனுக்கு அசுரன் பேர். அது மாதிரி ஆள நிறைய பாகம் உடனே டென்ஷன் ஆயிடுறான். அதனாலே யார் முனிவை முனிகின்றார்களோ மொழியும் அடியார் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் வெறும் ஆளை திருப்புகள். மொழியும் அடியார் கோடி குறை கருதினாலும் கோடி குறைய வந்து ஓயாம சொல்லிக்கிட்டு இருந்தாலும் முருகனிட்ட அந்த அடியார் மேல பச்சு பல பேர் நம்ம சும்மா ஓயாம நச்சு நச்சுன்னு பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா கஷ்டமா இருக்காத? போயா நேரம் இல்லை, போயா பேசிக்கலாம் அப்படின்னு மேல கோபிச்சுக்க மாட்டோமா? இந்த முருகனுக்கு அது மாதிரி சொல்ல தெரியாதான், கோபிக்க தெரியாதான் முருகனுக்கு. மொழியும் அடியார் கோடி உரை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமாளே. சோமநாதனோட திருப்பூர் அருமையான பாட்டு, அருமையான பாட்டு. சோமநாத பட திருப்புகள் நல்ல பாட்டு. அப்படி அந்த முனிவை முனிபவர்கள், முனிவை முனிபவர்களுக்கு முனிவர் முனிவர். இந்த முனிவர் கூட்டத்துக்கெல்லாம் தலைவனுக்கும் முனிவன் பேர், சிவருமானுக்கும் முனிவன் பேர், முருகனுக்கும் முனிவர்னு பேர். அதனாலே வந்து அப்படிப்பட்ட முனிவர்கள் கோபத்தை முனிந்து விடுகிறார் என்று சொன்னால் அவருடைய மற்ற எல்லா நல்ல குணங்களும் இருக்கிறது என்று அர்த்தம். கோபத்தை அவர்கள் விட்டவர்கள் என்றால் களவு பொய் காமம் கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார் என்று அப்பூதியடிகள் புராணத்தில் தருவது அல்லவா? களவு பொய் காமம் கோபம் முதலிய இன்னும் இருக்கப்பட்ட குற்றங்களை எல்லாம் விட்டவர்கள், விட்டவர்கள். ஆகவே அப்படி கோபத்தை விட்டு விட்டார்களே ஆனால் அவர்கள் சாந்தமாக இருப்பார்கள். சாந்தமாக இருக்கிறார் என்றால் மற்ற தவம் முதலான எல்லாவற்றிற்கும் அவர்கள் தகுதியுடையவர்கள் ஆகின்றார்கள். கோபம் உள்ளவனுக்கு குடும்பமே சரி இருக்காது. உலகிலேயே சரி, அருளியலுக்கு போக வேண்டாம். சும்மா கோபிச்சுட்டே இருந்தா பொண்டை அடியும் சொல்ல முடியாது, மாட்டா பிள்ளையும் சொல்ல முடியாது. சும்மா கோபம் வந்துகிட்டே வச்சுக்க பெஞ்சாதி விட சரியா இருக்கு. அதுக்குன்னு மழுங்கத்தனமாகவும் இருக்கக்கூடாது. நயமான வார்த்தை வந்து பதமான வார்த்தை இனிமையான வார்த்தைகளை பேசி கோபம் நமக்கு அடங்கி இருக்கணும். கோபத்துக்கு நம்ம அடங்கப்படாது, கோபம் நமக்கு அடங்கி இருக்கணும். எல்லாம் அடங்கி இருக்கணும். அப்படியா சாபம் போடுகிறார் என்றால் போட வேண்டிய இடத்துல போட தர வேணும். இப்ப வில்வலன் வாதாவி வந்து அகத்திய முனிவருக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணா, எத்தனையோ முனிவர்களை எல்லாம் காலி பண்ணா, அப்புறம் அவனை சாபம் போடாம அவனை கொல்லாம என்ன ஓடும்? அது அந்த ஆற்றலுடையவர் செய்வார். எல்லாம் சாபம் போட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க, போட வேண்டிய இடத்துல போடுவார். போட வேண்டிய இப்ப துர்வாசர் கொண்டு போய் சிவபிரசாதத்தை கொடுத்தாரு தேவேந்திரன்ட்ட, அவன் வாங்கி யானை கையில கொடுத்தாரு. கொடுக்கலாமா? அது வாங்கி காலில் ஒட்டு பிடிச்சு பிடிச்சு உடனே உன்னுடைய யானை காட்டாறை ஆக போகடவுது, உன்னுடைய முடி பாண்டியனுடைய அம்பினாலே சிதறக்கடவுது அப்படின்னு சாபத்தை போட்டாரு. போடாம என்ன பண்றது? கோபம் வேணும். நல்லதுக்கு வந்து கெடுதல் வரும்போது கோபிக்குவோம், எல்லா இடத்துலையும் கோபிக்கப்படாது. மறைகள் நிந்தனை, சைவ நிந்தனை பொறாமணம். மறைகளையும் சைவத்தையும் ஆகமத்தையும் சௌரமானையும் நிந்திக்கிறான்னா கோபம் வேணும். பரிபத்த நாயனார் கோபம் இல்லை, கொஞ்சமா வந்துச்சு அஞ்சு பேத்த கொண்டுட்டாரு கோபம். ஏற்பக நாயனார் கோபம் இல்லை, நல்லதுக்காக கோபம். ஊரே கோட்புலியார் அப்படி, அது வந்து சிவப்பணிக்கா சண்டேஸ்வர நாயனார் எதுக்காக கோபம் வந்ததுன்னு பார்க்கணும். எதற்காக கோபம் வந்தது? காரணம் எல்லாம் கோபிச்சுக்கிறேன், எடுத்ததுக்கெல்லாம் கோபிச்சுக்கிறேன், அது சண்டாளர். அதையினாலே அப்படி கோபத்தை விட்டவர்களாகிய சாந்த முடையவர்களாகிய முனிவர்கள், அப்படிப்பட்ட முனிவர்கள் பேரை பத்தி இரண்டு பாட்டுல சொல்றாரு. புகழும் இவ்வனத்தில் வசிட்டன் வேதாரணியன் புலத்தியன் துருவாசன் சுகன் வசிச்சரவன் ஆணிமாண்டவியன் சுனப்புச்சன் சமுவர்த்தன் மணிமே சகன் சுனச்சேவன் சகன் சுனச்சேவன் இறைக்குவன் சம்பு தற்பரன் ஆத்திரேயன் சௌ நகமுனி புலகன் ஆசுவலாயனன் சமதக்கினி சங்கன் இறைவதன் குசூரு விந்தன் மாதேசன் இகிலிதன் இலி இலிகிதன் பராசரன் கற்கன் கிருது அகினிபன் பருப்பதன் நாசிகேதன் நாரதன் அசிகர்த்தன் உருகு விச்சுவாமித்திரன் குனி பருத்துவாதன் உத்தாலகன் வாசச்சரவன் சாண்டிலியன் காசிவன் வாமதேவன் தார்பியன் இரசினியே கண்ணுவன் முதலாய் எண்ணரும் முனிவர். இப்படிப்பட்ட முனிவர்கள் பெருஞ்சீர்த்தியர், கழிபெருஞ்சீர்த்தியர். கழிபெருஞ்சீர்த்தியர்னா அவர்களுக்கு இருக்கிற சீர்த்திய அளவில்லையா. சீர்த்தியர் மன்னிய மனத்தார் மாசு, சீர்த்தியர் மாசு மன்னிய மனத்தார். அதனால மாசு மன்னிய என்றால் மாசு இல்லாதவர்கள் என்பது பொருள். மாசுன்னா குற்றம் இல்லாத மனத்தை உடையவர்கள், மன்னிய மனத்தரு. பசுபதி அடியார், பசுபதி அடியார் சிவபெருமானுடைய அடியார்கள். பசுபதி அடியார் வடிவேலா நீர் சன்னித்த புண்ணியர். வடிவேலா நீர் சன்னித்த மெய்யெல்லாம் வெண்ணீர் சன்னித்த மெனி ஆழ்ந்தாருதோடா சன்னித்தன நிறைந்த சன்னித்த புண்ணியர். மும்மை புண்டரன் நிறையார் அக்கம்மா மாளிகையர் போர் விடையூர் அண்ணல்வாழ் தலத்திற் பற்றினோர். யார? சிவபெருமானுடைய தலத்தே பற்றுடையவர்கள், சிவலோகத்திலே பற்றுடையவர்கள். அண்ணான் அருச்சனையற்று ஆர்வத்தார் அவர்கள், சிவபெருமானுடைய திருவடியிலே பற்றுடையவர்கள், அவன் திருத்தலத்திலே பற்றுடையவர்கள், அவன் திருவடியை பூசை பண்ணுகின்ற அன்புடையவர். அங்கமும் மறையும் தெளிந்தவர், அங்கமும் மறை அங்கமும் வேதமும் ஊதுனவர் என்பார் ஞானசம்பந்தர். அதாவது அங்கம்னா வேதத்துல ஆறு வகை, அந்த அங்கங்களையும் வேதத்தையும் அறிந்தவர். வேத அந்தித்த அறிவினர், அதுக்கு மேல ஒண்ணு சொல்றாரு, இதுதான் ரொம்ப சிறப்பு. அங்கமும் வேத மறையும் தெளிந்தவர், வேதம் வேதாங்கங்களை நன்றாக படித்தவர்கள், தெளிந்தவர்கள், தெளிந்தவர்னா நன்றாக படித்தவர்கள், நன்றாக படித்தவர்கள். அதற்கு மேல வேத அந்தித்த அறிவினர், அந்த வேத அந்தித்த அறிவினர் வேதாந்தத்தினுடைய முடிவை கண்டவர்கள். வேதம் சொல்லுகிறதெல்லாம் பலவாறு சொல்லிக்கொண்டே போகும். அப்படி போகும்போது படிக்கிறவனுக்கு குழப்பமா இருக்கும். இந்த பக்கமும் போலாம், அந்த பக்கமும் போலாம், அந்த பக்கமும் போலாம், இந்த வழியிலையும் போலாம், அந்த வழியிலையும் போலாம், இதுதான் நல்ல வழி, இதுதான் நல்ல வழி, இப்படியும் சொல்லும். கடைசியா ஒரு வழி சொல்லும், இதுதான் நல்ல வழி, நான் இது வழி சொன்னதெல்லாம் உபசாரம் தான்,
உண்மையான பித்தராட்டம். இப்பத்தான உண்மையை சொல்றேன், இதுவரையிலும் நீ மயக்கிவிட்டே, இப்பத்தான உண்மையை சொல்றேன் அப்படின்னு வேதம் சொல்லுதான் கடைசியா. வேதம் பல தெய்வங்களுக்கு பரத்துவன்னு சொல்லும், அதான் அந்த இந்த வழியிலும் போலாம் அந்த வழியிலும் போலான்னு சொன்ன ஓமை. அதனால வேதம் பல தெய்வங்களுக்கும் பரத்துவன்னு சொல்லும், உயர்ந்த தெய்வம்னு சொல்லும். கடைசியா சௌர்மானே பரம்பொருள் என்று முடித்துவிடும். சௌர்மானே பரம்பொருள் நான்மறை தனியில் ஓர் பாகம், நாரமார் கடவுச்சென்னி மேன்மையதையம்போ. நான்மறை தனியில் ஒரு பாகம் வேதம் ஆயிரம் சாகைன்னு வச்சுக்கோ, அந்த ஆயிரம் சாகையில ஐநூறு சாகை வந்து சௌர்மான் பெருமையை சொல்லும், மீதி ஐநூறு சாகையும் மற்ற தெய்வங்களுக்கு சொல்லும். நான்மறை தனியில் ஒரு பாகம் நாரமார் கடவுச்சென்னி மேன்மையதையம். இந்த ஊர்ல ஆயிரம் காணி, ஆயிரம் காணியில ஐநூறு காணி மாசிமலை பிள்ளைக்கு இருக்குது அப்படின்னா என்ன இருக்கும்? அப்புறம் எல்லாத்துக்கும் ஐநூறு காணி, அவர் ஒருத்தருக்கு மாத்திரம் ஐநூறு காணி சொல்லவா வேணும் பெருமை. ஆகையினாலே நான்மறை தனியில் ஒரு பாகம் நாரமார் கடவுச்சென்னி மேன்மையதையம்போ. ஏனை விண்ணவர் தம்மை ஏனை பான்மைகள் பூதன் தன்னை பல்பொருள் தனையும் பாதி தான் மொழிந்திடுமால் இது தவறல உணர்ந்து தன் என்பது கந்த புராணம். ஆகையினாலே அந்த வேதத்தினுடைய முடிவிலே சொல்லப்படுகின்ற உண்மை, மறைமுறையின் இறுதி நிலை முத்திக்கிசைத்தபடி திருப்புகள், மறைமுறையின் இறுதி நிலை கடைசியிலே முத்திக்கு இசைத்தபடி, அதுதான் முத்திக்கு உண்மையான வழியே மறையினுடைய கடைசியில சொல்லுது. ஆக நம்ம முதல்ல இருந்து சொல்லிட்டே போகுது, அது அங்க உள்ள சிறப்பு ஸ்பெஷல். முதல்ல இருந்து சொல்லிட்டு போகுது, இங்கிருந்து அங்க குழப்பாமே சௌர்மானே பரம்பொருள் என்று காமிக முதலாக வாதுளமீராக உள்ள ஆகமும் எல்லாம் வந்து சௌர்மானே பரம்பொருள், சௌர்மானே பரம்பொருள் என்று சொல்லி அவனை அரிச்சிக்கின்ற முறமையும், அவனை பிரதிஷ்டை பண்ணுகிற முறமையும், அவனுக்கு விழா செய்கின்ற முறமையும், அவனை தோத்திரம் பண்ணுகிற முறமையும் எல்லா ஆகமும் சொல்லுது. சிவனுக்கே சொல்லுது இருபத்தெட்டு ஆகம், இருபத்தெட்டு ஆகமும் அப்படித்தான் சொல்லி வேதம் அப்படி அப்படி சொல்ல, வேதம் அப்படி சொல்லலைன்னா எல்லாருக்கும் அதுல இது கிடைக்காது, புண்ணியம் கிடைக்காது. அங்க கொஞ்சம் புண்ணியம், அங்க கொஞ்சம் புண்ணியம், அங்க கொஞ்சம் புண்ணியம், அந்த சாமி விட்டு இந்த சாமி இப்படித்தான் வரணவே. வேதத்தினுடைய முடிவுதான் உபநடதம்னு சொல்றது, அந்த வேதத்தினுடைய முடிவுதான் வேதாந்தம்னு சொல்றது, அந்த வேதாந்தத்தினுடைய விரிவுதான் சித்தாந்தம் ஆகும். வேதாந்த வேதத்தினுடைய கடைசியில் சொல்லுது பாரு, அந்த முடிவுதான் ஆகம் இருபத்தெட்டு. அதனால வேதாந்தமும் சித்தாந்தமும் ஒன்றுன்னு சொல்றது, ஆகமும் இப்ப வேதாந்தமும் ஒன்று. சித்தாந்தம் என்று சொன்னால் ஆகமத்தின் முடிவு, வேதாந்தம் என்றால் வேதத்தினுடைய முடிவு, இரண்டு ஒன்று. வேதாந்த சித்தாந்த சமரசனம் நிலைபெற்ற வித்தக சித்தர் கடமை என்பது தாழ்மான ஒரு பாட்டு. அதனாலே வேதத்தினுடைய முடிவு ஆகமத்தினுடைய முடிவும் ஒன்றாக இருக்கும். வேதத்துல முன்னே பூர்வபாகம் உத்தரபாகம் இருக்கிறது, அந்த பூர்வபாகத்துல என்ன சொல்லும் என்று கேட்டால் பல தெய்வங்களுக்கும் பரத்துவத்தை சொல்லி
குழப்பி விடும். வேதம் படிச்சவே நம்ம மாதிரி ஒழுங்கா சாமி கும்பிட தெரியாத, ஒரு சாமி கும்பிட தெரியாது, ஒழுங்காவும் கும்பிட தெரியாது, வேதம் படிச்சவன் இல்ல விளங்குதா? அதனால அவன் நமக்கு புரட்சமைய மாதிரி வேதம் நம்ம சிவருமானது. நம்ம மேல வந்துட்டோம், எங்க பிஹெச்டி பண்ணி டாக்டரா வந்துட்டோம், இப்பதான் அவன் என்னது எல்கேஜி எல்கேஜி யூகேஜி எல்கேஜி யூகேஜிக்கு போயிட்டு இருக்கான். அவனு நம்மளும் ஒன்னா படிச்சு வரட்டு, வந்தான்னா ஒன்னா போயிடலாம். அவன் அங்கேயே தடுமாற்றி கிடக்கிறான், இங்க எல்கேஜி யூகேஜில தடுமாற்றி கிடக்கிறான். விளங்குற? அதனாலே வேதாந்தமும் சித்தாந்தமும் ஒன்று, வேதத்தினுடைய இறுதி. அதான் வேதம் அந்தித்த அறிவினர். இது நல்ல வாக்கியம், அந்தித்த முடிவு செய்த அறிவை உடைய, வேதம் முடிவு செய்த கருத்தை உணர்ந்த அறிவுடையவர்கள். அங்கமும் மறையும் தெளிந்தவர் வேதம் அந்தித்த அறிவினர் விமலர் தங்கு அஞ்செழுத்தே விளைப்பவர். அதனாலே விமலர் தங்கு அஞ்செழுத்து, இந்த அஞ்செழுத்து இருக்குதே அஞ்செழுத்துல தான் சௌர்மான் தங்கி இருக்கிறார், அஞ்செழுத்துல தங்கி. இந்த வாக்கியங்கள்லாம் உங்களுக்கு புதுசு புதுசா இருக்கும், அஞ்செழுத்தே சௌர்மான் என்றெல்லாம் சொல்லும் அல்லவா. அதனாலே அப்படி வேதம் அந்தித்தறிவினர் விமலர் தங்கு அஞ்செழுத்தே விளைப்பவர். அதனாலே அந்த சௌர்மான் தங்கி இருக்கிற இடம் எது என்று கேட்டால் அஞ்செழுத்துல தங்கி இருக்கிறார், அஞ்செழுத்துல தங்கி. இப்ப இந்த வாக்கியங்கள்ல நம்ம கேட்காத வாக்கியம், அஞ்செழுத்து அவருடைய வடிவம் என்று சொல்லுவோம், அஞ்செழுத்துல தங்கி இருக்கிறார். அதனாலே வந்து பஞ்சாட்சரம் என்பது அதனுடைய பெருமையை சொல்ல வேண்டியதில்லை. இப்ப இதை சொல்லிட்டா அஞ்செழுத்துல அவர் தங்கி இருக்கிறார்னு கலெக்டர் இந்த பங்களாவில் தான் இருக்கிறாருன்னா அப்புறம் முடிஞ்சு வச்சுருந்த அங்கே நேராக போய் பார்த்துக்க வேண்டியது. அதுவும் அஞ்சலத்தில் அவர் தங்கியிருக்கிறார். அப்படி அஞ்சலத்தே கிடப்பவர், பொறியை தடுத்து உயர்ந்தவர். இதெல்லாம் நல்ல வாக்கியம். பொறியை தடுத்து உயர்ந்தவர், எதனால் உயர்ந்தவர்னா பொறியை தடுத்து உயர்ந்தவர். பொறிவாயில் இந்தவித்தான் பொய்தீருக்கு நெறிந்தான் ஈடுவாழ்வார் வரல, அதனால பொறியை தடுத்தவர். மெய்வாயின் மூக்கு செவியாய் ஐம்பொறிகளையும் தடுத்தவர். அது நமக்கு என்ன பண்ணு, நல்லதும் பண்ணு, ஆனால் நல்லது பண்ண தெரியாது அதிகமாக. நம்ம பார்த்தா நல்ல வழியில் இருக்கணும். புலன்கள் ஐந்தார் சுழல்வன் தைரிப்புருமத்துறவே என்பது திருவாசகம். அதனாலே அந்த முனிவர்கள் பொறிய தடுத்தவர்கள், அதனால உயர்ந்தவர்கள். பொறிய தடுக்காதவன் தாழ்ந்துவோம். பொறிய தடுத்தவர் மக தடுத்து உயர்ந்தவர், மக மனைவி செங்கணலோடும் உறைபவர். அதனாலே மனைவி மகவோடும் இருக்கின்றவர்கள், இல்லறத்துல வாழ்கின்றவர்கள். அதற்கு மேலே கணலோடு உறைபவர், கணலோடுன்னா யாகம், நெருப்போடு அவர்களுக்கு தொடர்புடையவர். அது யாகத்தை தான் நிறைய பெருசா சொல்லுது. உறைபவர் தம்மை போல் சிற்றுயிர் அனைத்தையும் காணும் பொங்கு பேர் அருளின் இயல்லையர். தம்மை போலவே மற்ற உயிர்களையும் எண்ணுவர்கள், எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் எண்ணுதல். எந்த உயிருக்கும் தீங்கு செய்யும் எவ்வுயிரும் தம் உயிர் போல் என்று எண்ணியுள்ளே என்பது சிவஞான தெய்வம். அதனாலே எல்லா உயிர்களையும் நம்ம உயிரை போல் அப்படித்தானே. இப்ப நமக்கு ஒரு முள்ளு குத்துச்சு, ஒரு கல் கல் போட்டுச்சுன்னா எவ்வளவு துன்பம் தெரியும், அது மாதிரி தானே மற்ற உயிரெடுக்கும். அது போல என்று எண்ணி அந்த உயிர்களுக்கு தீமை செய்யாமல் இருப்பது, உயிர்க்கு உருகன் செய்யாம, குற்ற நோய் நோன்றல் உயிர்க்குருகன் செய்யாம அற்றைய தவத்திற்கு உரு. அப்படிப்பட்டவர்கள் எல்லையர் இணையோர் பொலி உர ஒழுங்குடன் குழுமி. இப்படிப்பட்ட முனிவர்கள், இப்படிப்பட்ட தன்மையை உடையவர்கள், பண்பு உடையவர்கள் அவர்கள் கூட்டமாக கூடி அந்த வனத்தில் இருந்தார்கள். கரமெடுத்து இறைய கண்ணுறக்கானும் காட்சியாங் கணிச்சியின் அல்லால் மரவினை கணிகள் மல்கிய உலக வாழ்வன நச்சு மாமரத்தை இருமுறை காண்பது அரிதன துணிந்தார். அவர்கள் ஒரு துணிவு அவர்களுக்கு இருந்தது. அந்த துணிவு என்ன துணிவு என்று கேட்டால், அதனால நச்சு பழங்கள், நச்சு பழங்கள் தொங்குகின்ற இருக்கின்ற உலக வாழ்வாகிய நச்சு மரத்தை சிவருமானை காண்கின்ற காட்சி ஆகிய ஞானம் ஆகிய கோடலியினாலே தான் வெட்ட முடியுமே தவிர வேறொன்றாலையும் வெட்ட முடியாது என்கின்ற துணியுடையவர். சிவபெருமானை காண்கின்ற ஞானம் இருக்கிறது, அந்த ஞானம் ஆகிய கோடாலியினாலதான் அந்த நச்சு மரத்தை வெட்ட முடியும் என்கின்ற துணிவை உடையவர். உலக வாழ்வு என்பது நச்சு மரம், நச்சு மரம். கரைமிடத்திறைய கண்ணுறக்கானும் காட்சியாங் கணிச்சி, கணிச்சின்னா ஆயுதம் அல்லால் மரவினை கணிகள் மல்லிய உலக வாழ்வின் நச்சுமாமரத்தை இருமுறை காண்பது அரிதன துணிந்தார். இது பெரும் உபாயம் மற்ற எவன் என்று, அந்த ஞானத்தை பெறுவதற்கு உபாயம் என்ன? ஞானத்தாலே நச்சு மரத்தை விட்டுவிடலாம். ஞானம் என்கின்ற கோடாலியினால் நச்சு மர உலகியல் வாழ்வு என்கின்ற நச்சு மரத்தை விட்டுவிடலாம். ஆனால் அந்த ஞானத்தை காண்பது எப்படி? முதல்ல ஞானத்தை காண்பது எப்படி என்கின்ற எண்ணத்திலே இருந்தார்கள் இவன் என்று. அறிவினில் நெடும்போது ஆய்வுளி அவருள் அருந்ததி கொழுநன் ஈதறையும். இப்படி அவர்கள் ஆலோசனை பண்ணி இதை எப்படி அந்த நச்சு மரத்தை வெட்டுவது, அந்த ஞானத்தை எப்படி அடைவது, சிவஞானத்தை எப்படி பெறுவது, சுருக்கமாக சொன்னார் சிவஞானத்தை எப்படி என்று அவர்கள் கேட்டபோது அருந்ததி குழுநன் ஆகிய வசிட்டன் சொல்லுகிறார். அருந்ததிக்கு கணவன் ஆகிய வசிட்ட முனிவர் பேசுகிறார் என்று தொடங்குகிறது. அது ஒரு 12 ஏழு பாடல் வருகிறது, ஏழு சொல்றாரு. அதற்கு மேல சூதமுனிவர் வர்றாரு. இப்படி இருக்கிறது. அதனால அதுக்கு மேல தபம் அறம் கொடை வாய்மை வேள்வி மகவு துறவு இதெல்லாம் வருகிறது. எல்லாம் ஒவ்வொரு பாடல்களும் ரொம்ப அருமையான கருத்துள்ள பாடல்கள். அவைகளை கேட்பதும் அவைகளை பின்பற்றுவதும் நமக்கு நிறைந்த பயனை தரும் என்று சொல்லி இந்த காஞ்சி புராண விரிவுரை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நம்ம பார்வதி பதே திருச்சிற்றம்பலம் இருந்த வீடும் குஞ்சிய திருவரும் ஊரும் கண்டிரும் இளமையும் வடமேவும் பிரிந்த நாடும் குன்றம் நிலையன மகிழாரே விளங்கு தீபம் கொண்டுனை வழிவட அருள்வாயே.
அதிபதையே, வான்மையில் வடாது மெய்கமலிவளன் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்ய குறைவில் ஆதுவிகள் வாழ் நான்மறை அறங்கடுவங்க நற்றவும் வேள்வி மல்கமேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதி பதையே.